சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 15 முதல் 24 வரை. இயேசுவோடு பந்தியில் அமர்ந்தவர்களுள் ஒருவர் இயேசுவிடம், இரையாற்றி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார். விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி, வாருங்கள், எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார். அவர்கள் எல்லோரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்கு போக்கு சொல்லத் தொடங்கினர். முதலில் ஒருவர், வயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டுகின்றேன் என்றார். நான் 5 ஏர் மாடுகள் வாங்கியிருக்கிறேன், அவற்றை ஓட்டி பார்க்கப் போகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறொருவர். எனக்கு இப்போதுதான் திருமணம் ஆயிற்று, ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர். பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார். வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம், நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார். பின்பு பணியாளர், தலைவரே, நீர் பணித்தபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். தலைவர் தம் பணியாளரை நோக்கி, நீர் வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும். அழைக்க பெற்றவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான வேளையில் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு புதிய மாதம், ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய கருப்பொருள். இந்த மாதம் மட்டுமே ஒரு சிறப்பான ஒரு கருப்பொருளோடு நாம் பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். நவம்பர் மாதம் என்று நம்ம சொன்னாலே அது மரித்தவர்களுடைய அந்த நாட்களை நினைத்து பார்த்து அவர்களுக்காக செபிக்கிற, அவர்களுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு அருமையான தளத்தில் தான் நம்ம இருக்கிறோம். நிறைய பேர் என்ன செய்வோம்னா, ஆத்தும இலைப்பாட்சி, ஆத்தும இலைப்பாட்சின்னு பல வருஷமாக எழுதிட்டே இருப்போம் புதுசை. ஏன் அந்த ஆத்மா மோட்சத்துக்கு இன்னும் போகலைன்னு நம்ம நம்பலை, அவங்க போயிட்டாங்க அப்படின்னு நம்மளால் நம்ப முடியல, இன்னும் போகாமல் தான் இருப்பாங்க, எழுதி வைப்போம் அப்படின்னு. அப்படி நம்ம வந்து பார்க்க தேவையில்லை. ஆத்ம இலைப்பாட்சின்னு எழுதினாலே கடவுளுடைய மகிமைக்கான ஒரு அடையாளம் இருந்தாலும் அதை ஒரு நன்றியின் திருப்பலியாக கூட நம்ம எழுதலாம். நீங்கள் உங்களுடைய உறவினர் விண்ணகத்துக்கு போயிருப்பாங்க, ஆண்டவர் அந்த இறக்கத்தை நேரம் காட்டியிருப்பார் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்காக நன்றி திருப்பலி, அவ விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அதை நன்றி திருப்பலியாக கூட நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அவர்களை கண்டிப்பாக நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதம். நிறைய பேர் மறந்துட்டு உட்கார்ந்துருக்குறோம். அப்படி இல்லாமல் எப்படி நம்ம ஜெபித்தாலும் கடவுள் நம்மளுடைய ஜெபத்தை கேட்க தயாராக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நம்ம ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறார். ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, நான் வந்து பூசை வச்சுட்டே இருக்கிறேன் ஃபாதர், ஒரு 10 வருஷமாக வைக்கிறேன், இன்னுமா மோட்சத்துக்கு போகாமல் இருப்பாங்க அப்படின்னு என்னிடத்துலேயே வந்து அவங்க கேட்டாங்க. அப்போ கேட்ட பொழுது ஒரு சிந்தனைக்குரிய ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. சிரித்துக்கொண்டே பதில் சொன்னது இதுதான். சில பேர் கேட்குற யோசிப்பாங்க, இவ்வளோ நாள் பூசை வைக்கிறோமே, அவங்களுக்கு எவ்வளோ நாள் பூசை வைக்கிறது அப்படின்னு. ஒரே விஷயத்தை மட்டும் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும், கடவுள் வந்து எவ்வளவு ஒரு பெருந்தன்மையான, அதாவது அளவிட முடியாத இரக்கத்தை நமக்கு காட்டியிருக்கிறார். நாம் இந்த ஆத்மாக்களுடைய விஷயத்திலையும் அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம அளந்து கடவுளுடைய காரியத்தில் எதையும் செய்ய முடியாது, ஏன்னா நமக்கு தெரியாது இவ்வளவு தான் செய்யணும் அப்படி தெரியாது. ஏன்னா கடவுளுடைய காரியங்கள் நமக்கு புரியாத புதிராகவே இருக்கிற. அதனால் நாம் செய்ய வேண்டிய பொறுப்புணர்வை உணர்ந்து நம்ம கொடுக்கறது கொடுத்துட்டே இருக்கணும், செய்ய வேண்டியதை செய்துட்டே இருக்கணும். கடவுள் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறாரோ அது அவருடைய திட்டத்துக்குள்ளே நம்ம விட்டுடணும். அப்போ நம்ம ஒரு பூசை வைக்கிறதுனால இந்த ஆத்மாவுக்கு மோட்சத்துக்கு போயிட்டாங்கனாக்கா அந்த பூசையெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமா? நம்மளுடைய கடைசியில் புரிதல் எங்கே வருது அப்படின்னா, இந்த 100 ரூபா பணம் கொடுக்குறோம் பாருங்களேன் பூசைக்கு, அந்த பூசை காசில் தான் வந்து நிற்கும். என்ன சும்மா பூசை வைக்க சொல்லுங்கள், எல்லோரும் எழுதி வச்சிட்ருப்போம், எனக்கு 10 பூசை எழுது, எனக்கு 20 பூசை எழுது, எல்லோரும் எழுதணும். அதில் ஒரு சின்ன ஒரு கருத்துக்காக ஒரு தொகை வைக்கப்பட்டிருக்கிற அங்கே தான் வந்து எல்லாருக்குமான பிரச்சனையை ஆரம்பிக்கிற. இப்போ இது வந்து வேஸ்ட்டாக போகுதா அப்படின்னு கேட்குற அந்த கேள்வியிலேயே அந்த மனநிலை எங்கே வந்து நிற்கிதுன்னா அந்த பணத்தில் வந்து நிற்கிது. அதனால் நம்ம முடியாதவங்களுக்கு நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஜெபிக்கிறோம், எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். முடிந்தவர்கள் அந்த திருப்பலி எழுதி வைக்கிறாங்க. அந்த திருப்பலியினுடைய நிறைவு எங்கே நடக்குது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருந்தோம்னா, ஒருவேளை அந்த ஆத்மாவுக்கு அந்த ஜெப உதவி தேவையில்லை, ஆல்ரெடி அவங்க வந்து பைபாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஜெப உதவியை கடவுள் என்ன செய்வார், வேறு பலருக்கு அவர் என்ன செய்வார், அதை எடுத்துக்கொள்கிறார். எப்பொழுதுமே ஆண்டவர் இயேசு பலி ஒப்பு கொடுத்ததனுடைய அடையாளம், இயேசு யார் யாருக்குன்னு எழுதி வச்சுட்டா போய் சிலுவையில் ஏறினார் இல்லையே, மனுக்குலத்தினுடைய அனைவருடைய பாவங்களுக்கு விடுதலையாக அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி நாமும் ஒரு திருப்பலி ஒப்பு கொடுக்குற போது அந்த மனுக்குலத்தினுடைய நம்மளுடைய திருப்திக்கு தான் ஒரு பேர் எழுதி வைக்கிறோம். ஆனால் அது மனுக்குலத்தினுடைய மீட்புக்கான ஒரு திருப்பலியாகத்தான் அது ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அதனால் உங்களுடைய திருப்பலி ஒரு நாளும் வேஸ்ட்டாக போயிடவே போயிடாது. யாரோ ஒரு ஆத்மாவை விடுவிக்க கடவுள் அந்த பலியினுடைய இரக்கத்தை அவர் பெற்று கொடுக்கிறார். அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய காரியத்தில் அக்கறையாக இருக்க வேண்டும். நர்மையான வேளையில் நற்செய்தி நமக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தையும் சிந்திக்க வேண்டும். இந்த நவம்பர் மாதம் இறந்தவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது உண்டு, இறந்தவர்களிடம் ஜெபிக்கிறதுன்னு ஒன்று. இறந்தவர்கள் மோட்சத்துக்கு போயிருப்பாங்க, நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படின்னா அவர்களிடத்துலேயும் நம்ம கேட்டு, ஏன்னா அவர்களும் விண்ணகத்தில் புனிதர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நம்ம கேட்கும்போது அவங்க மேலிருந்து நமக்கு என்ன செய்வாங்கன்னா அவங்க நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க. புனிதர்கள் இப்போ எப்படி ஜெபிக்கிற போது கொடுக்குறாங்களோ அதே போல் கடவுளிடமிருந்து பெற்று என்ன செய்வாங்க, இவங்களும் என்ன செய்வாங்க, கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ கொடுப்பது தான் அந்த புனிதத்தன்மையினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம். இதைத்தான் ஒரு சிலர் புரிந்து கொள்ளாமல் என்ன செய்கிறாங்க, புனிதர்கள் எல்லாம் நீங்கள் வந்து ஓரங்கட்டிருங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படி இல்லை, புனிதர்கள் தங்கள் புனித நிலைக்கு எப்படி போனாங்க அப்படின்னாலே தங்கள்கிட்ட இருக்கிறத இழந்துட்டு தான் போனாங்க. இறையாட்சி என்பது என்ன, தன்னை இழந்து பிறருக்கு வாழ்வு கொடுக்குற, பிறருக்கு வாழ்வு கொடுக்குற எல்லோருமே அந்த இறையாட்சிக்குள்ளே கடந்து போகிறாங்க. அந்த உண்மையின் பக்கமாக நேர்மையின் பக்கமாக நிற்கிறவங்க யார், எனக்கு நன்மை நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களா, இல்லை சமூகத்திற்கு நீதி கிடைக்கணும், ஏழைகள் உயரணும், அங்கே அடிக்கப்படுற நொறுக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு விடுதலை வேணும், இதுதான் கடவுளுடைய மனநிலையாக இருந்துச்சு. இந்த மனநிலையோடு யாரெல்லாம் கடந்து போகிறாங்களோ அவங்கெல்லாம் புனிதர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த புனிதர்கள் கேட்குற போது, என் வேலை முடிஞ்சிருச்சு, இனிமேல் நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. அவர்கள் மீண்டுமாய் நமக்காக கொடுக்க துடித்து கொண்டே இருப்பாங்க, அவங்க கொடுப்பதற்காக இவ்வழிகளை பார்த்து கொண்டே இருப்பாங்க. அப்போ அவர்களிடத்திலே நம்ம ஜெபிக்கிற போது அவர்கள் கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறார். கடவுள்கிட்டருந்து வாங்கி தான் கொடுப்பாங்க, அவங்ககிட்டேருந்து இல்லை ஒன்றும் இல்லை கொடுக்கறதுக்கு. கடவுள் அவர்களை நிறைவாக்குவார், அவர்கள் வழியாக கடவுள் நிறைய அற்புதத்தை செய்வார், அவர்களை கொடுக்கிற அடையாளமாகவே கடவுள் வைத்திருப்பார். ஆகவே தான் இந்த நாளில் இயேசுவோட பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுள் ஒருவர் இயேசுவிடம் வந்து கேட்குறாரு, இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார். அப்போது இயேசு அவரிடத்தில் கூறுறாரு, ஒரு பெரிய விருந்து ஒன்றை ஒருவர் ஏற்பாடு செய்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்கிறார். அந்த கதையினுடைய நிறைவையும் கடவுள் இந்த இடத்துல வைக்கிறார். அந்த கதை ஏற்கனவே நமக்கு நிறைய தடவை சிந்தித்திருக்கிறோம். அதாவது இறையாட்சிக்கு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. இறையாட்சிங்கிறது ஒரு திருமண விருந்திற்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. அழைக்கப்பட்டிருக்கிறவங்கெல்லாம் காரணம் சொல்லிட்டாங்க, இப்போ கடவுள் போய் வெளியில் இருக்கிறவங்களை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த இறையரசுக்குள்ளே சேர்க்கிறார். ஒவ்வொரு நற்செய்தியாளரும் இந்த அடையாளத்தை கொடுத்துருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த லூக்கா நற்செய்தியாளரும் இந்த இடத்துல கொடுக்குறாரு. அந்த லூக்கா நற்செய்தியாளருடைய அந்த ஓமையினுடைய ஆழம் இந்த இடத்துல ஒரு சமூக நீதிக்கான ஒரு அடையாளமாகவும், ஒரு ஆள் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விடுதலைக்கான அடையாளமாகவும் இங்கே காணப்படுகிறார். அதில் பார்த்தீங்கன்னாக்க, விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களை இடம் பணியாளரை அனுப்பி வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடுக்கிற போது அவருங்க காரணம் சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, வயல் வாங்கியிருக்கேன், நான் கட்டாயம் போய் பார்க்கணும். இன்னொருவர் சொல்கிறாரு, நான் ஏர் மாடுகள் வாங்கியிருக்கிறேன், நான் அதை உழுது பார்க்கணும். இன்னொருத்தர் சொல்கிறாரு, நான் திருமணம் ஆகியிருக்குது. பாருங்கள், காரணங்கள் வந்து நிறைய சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு பிறகு நம்ம அறிந்திருக்கிறபடியாக அவர் கோபமடைந்து என்ன சொல்கிறாரு, நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும். பின்பு பணியாளர் தலைவரை, நீர் பணித்தபடியே செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், திருப்பி போய் வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டிவார். இதுதான் இன்றைய அந்த நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் மொழியாக நம்ம முதல் மொழின்னு ஒன்று எழுதியிருப்பாங்க. அதை வாசிட்டு தான் நம்ம நற்செய்திக்குள்ளே போகணும். அதனுடைய முதல் மொழி, எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும். இந்த வார்த்தையை தான் முதல் மொழியாக வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த வற்புறுத்தி கூட்டி வாருங்கிற வார்த்தை நம்மை சிந்திக்க வைக்கிற, வற்புறுத்தி கூட்டி வாரும். இன்றைக்கி ஏனோ தானோன்னு சொல்லி எல்லாரும் நம்ம வாழ்ந்துட்டு கடவுள் நம்மளை என்ன செய்கிறதில்ல, அட்ஜஸ்ட் பண்ணியெல்லாம் ஏற்றுப்பார், இல்லை வற்புறுத்தி கூப்பிட்றாரு இன்றைக்கி நம்மளை எல்லாரையும். யாரெல்லாம் ஆண்டவருடைய திட்டத்திற்குள்ளே அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் வற்புறுத்தி கூப்பிட்றார். இப்படி தான் நீ இருக்கணும், இப்படி தான் வாழணும். அப்போ ஆண்டவர் வந்து இறையாட்சிக்குள்ளே வருவதற்கு நம்மளை எல்லோருக்கும் வற்புறுத்தி, அந்த வற்புறுத்தலை வைக்கிறார். அது ஒரு அழுத்தம். இன்றைக்கி நம்ம பிள்ளைகள்லாம் கடவுளை ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கிட்டோம், இன்றைக்கி அரசாங்கம் அப்படி தான் சொல்லிக் கொடுக்குது. சில நாடுகளில் அவங்கள கம்பல் பண்ணக்கூடாது, டோன்ட் கம்பல், வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு. இது கடவுளுக்கு எதிரான செயல். நம்ம உண்மையை நோக்கி பிள்ளைகளை அழைத்து கொண்டு போகிற போது நம்ம வற்புறுத்தி சொல்லணும். வற்புறுத்துதல் என்பது துன்புறுத்துதலுடைய அடையாளமாக இருக்குது, இருந்துடக்கூடாது. அதை நம்ம வலியுறுத்தி சொல்லலை, அடித்து துன்புறுத்தி அப்படி கொடுப்பதல்ல. வற்புறுத்துதல் என்பது இதுதான் உண்மை, இந்த உண்மையின் பக்கம் நீ வரணும்னு சொல்லி நம்ம சொல்லுவது, ஆழமாக சொல்வது, அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் உரைக்கும்படியாக சொல்வது. இப்போ பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை இந்த வாசகங்களில் நமக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. முதல் வாசகம் நமக்கு மிக அழகாக பவுலடியார் நம்மளோட பேசுகிறார் பாருங்கள், கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களில் இருக்கட்டும். கிறிஸ்து இயேசு என்ன பண்ணார், வற்புறுத்தி சொன்னார். இந்த பூமியில் வந்து 3 வருஷம் அவர் சும்மா ஏனோ தானோன்னு எனக்கு செய்ய வேண்டிய வேலையை நான் ஓரமாக செஞ்சுட்டு போவேன் அப்படின்னு அவர் போயிடலை, வற்புறுத்தினார். சீடர்களை வற்புறுத்தினார், இப்படி தான் இருக்கணும், இப்படி நீ ஜெபிக்கணும், இந்தந்த வேலைகளில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அவர் இப்போ வேலை செய்துக்கிட்டு இருக்கிறவங்களும் கூப்பிடுறாரு, வாங்க என் பின்னாடி வாங்க, வற்புறுத்தி கூப்பிடுறாரு, வாங்க வந்து பாரு. அப்போ பாருங்கள், அவங்க ஏதாவது ஐடியா கொடுத்துருப்பாங்க. ஒரு இடத்துல ராயப்பர் கொடுக்குறாரு இல்லையா, பேதர் கொடுக்குறாரு, அதே போல் இவங்க வற்புறுத்தி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன செய்யலை, இயேசு அதை விட்டுடலை. அவங்களும் அவரும் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதியாய் அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வதை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல தான் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை பார்க்குறோம். கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. அவர் அந்த கடவுளுக்குரிய நிலையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கல. இப்போ இன்றைக்கி நம்மெல்லாம் அப்படி தான் பிடிச்சிட்டு நிற்கிறோம். நான் வந்து என் குடும்பம் அப்படின்னு அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு நிற்க, என் குடும்பத்தை விட்டு வெளியிலேயே வரமாட்டாங்க சில பேர். அப்படி குடும்பத்தை கேட்டால் நான் வீட்டில் வேலை இருக்குது நிறையா அப்படின்னு, அந்த அதெல்லாம் வலிந்து பற்றி கொண்டு இருக்கக்கூடியது. அதுதான் நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே விழ இதுக்காகத்தான் நான் வந்துட்டேன் அப்படி புதைந்து போய்விடக்கூடாது. நான் ஒரு குருவானவர், நான் இந்த பங்கில் உட்காந்துருக்கிறேன், அருங்குடையில் உட்காந்துருக்கிறேன், நான் மற்றவர்களை பற்றி யோசிக்க மாட்டேன், எனக்கு வேலை, எனக்கு இங்கே வேலை இருக்குது, இதுக்குள்ளே தான் நான் நிற்பேன் அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. இப்போ வலிந்து பற்றி கொண்டு இருப்பது, நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்குறா, இதை மட்டும்தான் நான் செய்வேன், 1, 2, 3 வேலை முடிஞ்சிருச்சு, இதை வலிந்து பற்றி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் தங்களுடைய நிலையை வலிந்து பற்றி கொண்டு இருக்கிறாங்க. அது அதிகாரத்தில் வந்தாலும் சரி, நான் ஒரு குருவானவர், நான் போய் அதை செய்ய முடியுமா, நான் ஒரு அதிகாரியாக இருக்கிறேன், நான் போய் இதை செய்ய முடியுமா. கடவுளே பாருங்கள் சொல்கிறார், வலிந்து பற்றி கொண்டு இருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை, மாறாக தம்மையே வெறுமையாக்கி. அந்த வெறுமையாக்கிங்கிற வார்த்தை ரொம்ப ஆசீர்வாதம். அதாவது சில பேர் வெறுமையில் உழண்டு தவிப்பாங்க. அது எதுன்னா கடவுளை சாராத நிலையில் ஒரு வெறுமை வரும். அந்த வெறுமைங்கிறத நம்ம பேசலை, அந்த வெறுமை வேறு. இந்த எம்டினஸ் அப்படிங்கிறது, ஹி எம்டிடு ஹிம்செல்ஃப்னா இருப்பதை கடவுளுடைய திட்டத்திற்காக கொடுப்பது. அப்படி தான் இவர் கொடுத்து தன்னை வெறுமையாக்கி கொண்டார். இவரை யாரும் வெறுமையாக்கலை, தீமை பிசாசானவன் வந்து நம்மளை வெறுமையாக்குவான். அந்த வெறுமையை பற்றி பேசலை, நம்மக்கிட்ட இருப்பதை நம்ம கொடுக்குற போது. உதாரணத்திற்கு நம்ம கேணியை தான் சொல்லுவோம், வெல். நம்ம கேணியை நம்ம வச்சுருப்போம் பாருங்களேன், கேணியை நீங்கள் தோண்ட தோண்ட அதில் தண்ணி எடுக்க எடுக்க பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி சுரந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தண்ணியே எடுக்கலை அப்படின்னா அந்த கேணி வந்து ஒரு மாதிரி டேம்டு ஆகிடும், ஒரு மாதிரி கண்டாமினேட்டட் வாட்டர் ஆகிடும், அந்த தண்ணி பயன்படுத்த முடியாது. அப்போ அதாவது இறைக்கிற கேணி சுரக்கும்னு சொல்லுவாங்க. ஆசீர்வாதங்களும் அப்படி தான், இறைக்க இறைக்க, அதாவது எடுக்க எடுக்கத்தான் ஆசீர்வாதங்கள் பொங்கி வழிய முடியும். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ அவர் வலிந்து அப்படியே பற்றி கொண்டு இல்லாமல் அதை கொடுக்குறார், வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். அப்போ பாருங்கள், மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, இந்த சாவை ஏற்கும் அப்படின்ற அளவு வார்த்தையை ரவுண்ட் பண்ணுறோம், சாவை ஏற்கும் அளவுக்கு. சும்மா கேஷுவலாக வந்து இதை தாழ்த்திட்டேன் நான் வந்துட்டேன். சில அரசியல்வாதிகள்லாம் நம்ம பார்க்குறோம், ஆன்மீகவாதிகளும் சில நேரத்தில் சில ஏழைகளுடைய ஊருக்கு போய் ரெண்டு படத்தெல்லாம் காட்டிட்டு ஃபோட்டோ பிடிச்சிட்டு உதவி செய்வதை போல் படம் காட்டிட்டு வரவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யலைன்னா, தங்களை தாழ்த்துவதை போல் தெரியுது ஆனால் முழுமையாக தாழ்த்தலை. அவனை இயேசுசாமி முழுமையாக தாழ்த்துறார். அந்த தாழ்த்துதலுடைய அடையாளம் எவ்வளோ தூரம் அப்படின்னா, சாவை ஏற்கும் அளவுக்கு. அந்த அதனால தான் அந்த வார்த்தையை நான் ரவுண்ட் பண்ண சொல்கிறேன், அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு. அடுத்தது டார்கெட் பாருங்கள், அடுத்ததில் ஸ்பெசிஃபிகேஷன் எங்கே கொடுக்கப்படுது, சிலுவை சாவு. சிலுவை சாவு எப்படி இருந்தது, ஒரு அசிங்கமான சாவு, கேவலமான சாவு. எல்லோரும் ஊருக்கு வெளியில் அரைஞ்சி வச்சுருவாங்க, போகிற வரவெல்லாம் காரி துப்பிட்டு போவான். பாருங்க, அந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு சாவை தான் இயேசு சாமி எடுக்கிறார், சிலுவை சாவு. ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து, அடுத்த வார்த்தை பாருங்க, ரொம்ப ஒரு டாப்பிக்கல் வேர்டு இது, கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். அப்போது எப்படி தாழ்த்தினார், கீழ்ப்படிந்து தாழ், யாருக்கு கீழ்ப்படிந்தார், தந்தைக்கு கீழ்ப்படிந்தார். உலகத்தில் வந்து நீங்கள் பார்க்குறது அங்கே விண்ணவத்துலேருந்து பார்க்குறது வேறு, நான் இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு இங்கே இருக்கிறதெல்லாம் வேறு அப்படின்னு அவர் என்ன செய்யலை, கடவுளோட போராடலை, மாறாக தன்னை முழுமையாக தாழ்த்தி எவ்வளோ தூரத்துக்கு அந்த அசிங்கத்தை எடுத்து நிற்கிற அளவுக்கு, இந்த சிலுவைங்கிற அசிங்கத்தை தன் மீது ஏற்றுக்கொள்கிற வரைக்குமா. அப்போ பாருங்கள், அதுக்காக கடவுள் என்ன செய்கிறாரு, அதையும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதனால் கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி, சாதாரண உயர்த்துதல் இல்லை, மிகவே அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்லெஸ்னு அர்த்தம், சூப்பர்ப், இது எக்ஸலண்ட் வேன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஆங்கிலத்தில், அதே தான், மிகவும் உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். எப்பெயருக்கும் மேலான பெயர், ஏற்கனவே ஒரு பெயர் கொடுக்கப்பட்டாயிடுச்சு. ஏற்கனவே நம்ம இயேசுடைய பெயரை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம், மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். ஏற்கனவே இயேசுங்கிற பெயர் கொடுக்கப்பட்டது, ஜோஷ்வா, இயேசு அப்படிங்கிறது, இயேசு ஜோஷ்வாங்கிற வார்த்தையிலிருந்து தான் அந்த இயேசுங்கிற பெயர் வருது. இயேசுனா என்ன நமக்கு தெரியும், அந்த விளக்கம்லாம் கொடுக்கப்பட்டது, நம்மோடு இருக்கக்கூடியவர் இயேசுங்கிற அந்த விடுதலை கொடுக்கக்கூடிய அடையாளமாக இருக்க போகிறார். அப்படி இந்த இயேசுவுக்கு இன்னொரு பெயரை நடுவில் சேர்க்கப்படுது, என்ன பெயர், கிறிஸ்து. கிறிஸ்துங்கிற பெயர் விண்ணகத்திலிருந்து கொடுக்கப்படலை, ஆனால் இந்த மண்ணுலகத்திற்கு வந்த பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துங்கிற வார்த்தை எப்படி உருவானது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த மெஸ்ஸியா என்கிற வார்த்தை, அனாயிண்டட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஆசிர்வதிக்கப்பட்ட, அபிஷேகம் செய்யப்பட்ட, அந்த வார்த்தையினுடைய அடையாளம் எங்கே இருக்குன்னா இந்த கிறிஸ்துவில் இருக்குது. கிறிஸ்தோஸ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையிலேருந்து தான் கிறைஸ்ட் அப்படிங்கிறது வருது. கிறைஸ்ட்டுங்கிறதுலேருந்து நம்ம கிறிஸ்து அப்படின்னு நம்ம உருவாக்கி வச்சுருக்கிறோம், கிறிஸ்தோஸ் அப்படின்னு சொல்கிற வார்த்தை. அந்த கிறிஸ்தோஸ்னால் என்னென்னா அபிஷேகம் செய்யப்பட்டவர், அவர் தான் மெஸ்ஸியா. மெஸ்ஸியான்னா யார், விடுதலை கொடுக்கறதுக்காக வந்தவர், விடுவிக்க வந்து இறங்கின அடையாளம் மெஸ்ஸியா. அதனால் பார்த்தீங்கன்னாக்க இந்த பெயர் தான் இவருக்கு மேன்மைக்குரிய அடையாளமான பெயர். அதனால தான் இவர் பவுலடியார் வந்து இந்த எழுத்துக்களை ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறார், சகோதர சகோதரிகளே, இன்றைக்குள்ள வசனம் வாசகம், கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே. பாருங்களேன், கிறிஸ்துவை முன்னாடி கொண்டுட்டு வந்துட்டார். அப்போது இந்த கிறிஸ்து மெஸ்ஸியாவாகிய இயேசு, அதை தான் அவர் சொல்ல விரும்புகிறார். அதனால் இந்த கிறிஸ்துங்கிற வார்த்தை அவருக்கு ஒரு மாட்சியின் அடையாளமாகவும், விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். இந்த பெயருக்கு முன்னாடி ஏசு கிறிஸ்துங்கிற பெயருக்கு முன்னாடி அந்த ரெண்டு விண்ணகத்தையும் மன்னகத்தையும் இணைக்கிற ஒரு அடையாளம். அதனால தான் வெறும் இயேசுங்கிற பெயரோடு அவர் நின்றுடலை, அவருக்கு கிறிஸ்துங்கிற பெயரும் இணைக்கப்பட்டது. என்னென்னா விண்ணகமும் மன்னகமும் இணைக்க இவர் பாலமாக இருந்தார். இன்னைக்கு நாம் தந்தையோட இணையணுன்னா யார் வழியாக தான் போக முடியும், கிறிஸ்து வழியாக தான் போக முடியும். அப்போ உன்னையும் என்னையும் இணைக்கிற ஒரு பாலமாக அவர் இருக்கிறார் அப்படின்னா அது யாருன்னா கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான். அதனால தான் நம்ம எல்லாத்துகிட்டையும் சொல்கிறோம், நீ இயேசு கிறிஸ்துவை நம்புனா. பிதாவை கூட நம்ம அடிக்கடி இதில் பயன்படுத்துறதில்லை, தூய ஆவியை கூட நம்ம சொல்கிறதில்ல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு நம்ம சொல்கிறதுனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, இவர் தான் விண்ணகத்திற்கும் மன்னகத்திற்கும் இணைப்பாளராக இருக்கிறார். இந்த நவம்பர் மாதம் இறந்தவர்களுடைய நாட்களை நம்ம அவர்களுடைய வாழ்வை நினைத்து நன்றி கூறுகிறோம். இந்த நாட்களில் இவங்க எப்படி ஜெயித்தாங்க, இவங்க இயேசுவோடு இணைந்திருந்தாங்க. விண்ணகத்தையும் மன்னகத்தையும் இணைக்கிற இயேசுவோடு தங்களை இணைத்து கொண்டதுனால அவர்கள் மீட்படைந்தாங்க, வெற்றியடைந்தாங்க. ஆகவே தான் நாங்களும் நீங்களும் என்ன செய்யணும்னா இயேசுவோடு இணைந்திருக்கணும். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையே உங்களில் இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன மனநிலை கொண்டிருந்தார் அதை தான் எழுதுறாரு. கடவுள் வடிவில் விளங்கியவர், அந்த கடவுள் தன்மையை அப்படியே பெரும்போக்காக பிடித்து கொண்டு இருக்காமல் அதையெல்லாம் உதறிட்டு அடிமையின் தன்மை ஏற்றுக்கொண்டார். அதே போல் நீ உன் நிலையில் கடவுள் உன்னை உயர்த்தி இருக்கிறாருன்னா அந்த நிலையிலிருந்து இறங்கி வந்து ஆண்டவருடைய திட்டங்களை அறிந்து செயல்பட உன்னை தாழ்த்திக்கொள் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவருடைய இரக்கம் மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது பாருங்களேன். கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக மட்டும் தன்னுடைய அந்த உயர்வை காட்டலை, இன்றைக்கி நம்ம வழியாகவும் காட்டிக்கொண்டே இருக்கிறார். கடவுளுடைய இரக்கம் மிகவும் உயர்ந்தது. நம்மோடு வாழ்ந்து மரித்தவர்கள் எல்லாம் மோட்சத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்க எப்படி மோட்சத்துக்கு போயிருக்கிறாங்க? தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டதுனால. அவங்க என்ன செய்தாங்க? இன்பத் துன்பத்தில் ஆண்டவரை நம்பி இருந்தாங்க. அந்த நம்பிக்கை வாழ்க்கை முறை. தொடக்க நூல் 19:19 ஆண்டவருடைய இரக்கத்தை பற்றி நம்ம வாசிக்கிறோம். உங்கள் அடியானுக்கு உங்கள் பார்வையில் இரக்கம் கிடைத்துள்ளது, என் உயிரை காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரன்பு உயர்ந்தது. பேரன்புனாலே அது பெரிய அன்பு தான், அது உயர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆயினும் மலையை நோக்கி தப்பியோட என்னால் இயலாது, ஓடினால் தீங்கு ஏற்பட்டு நான் செத்துப்போவேன் அப்படின்னு சொல்கிறார். இது எங்கன்னாக்கா லோத்து வந்து ஓடுகிற போது ஒரு நகரை விட்டு அந்த ஒரு மலைக்கு ஓட சொல்லுவாங்க வான தூதர்கள். அப்போ ஓடுகிற போது கடவுள்கிட்ட அவர் மன்றாடுறார், என்னால் அவ்வளோ தூரம் ஓட முடியாது, சோவாருங்கிற ஒரு சின்ன ஒரு ஊர் இருக்குது, அதுக்குள்ளே ஓடி போய் நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஒளிந்து கொள்கிறேன், தயவுசெய்து என்னை காப்பாற்றிருங்க. பாருங்கள், கடவுள் அங்கேயும் அவருக்கு ஒரு பெரிய இரக்கத்தை வைக்கிறார். இன்றைக்கி நம்ம இந்த உலகத்திலிருந்து ஓடி வானகத்தினுடைய அந்த மலையாக இருக்கிற உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிற அந்த அடைக்கலத்திற்குள்ளே ஒளிந்து கொள்வதற்கு கடவுள் எவ்வளோ இரக்கத்தை கொடுப்பார். ஒரு சாதாரண உலகத்திலேயே ஒரு லோத்துக்கு இவ்வளோ இரக்கத்தை கொடுத்தவர் நமக்கு அந்த இரக்கத்தை கொடுக்காமல் போய்விடுவாரோ? 2 Samuel 22:34 நம்ம பார்க்குறோம். அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போலாக்குகின்றார், உயர்ந்த இடத்தில் என்னை நிலைநிறுத்துகின்றார். அப்போ நம்ம ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் நம்மை தாழ்த்துகிற போது ஆண்டவருக்காகத்தான். இப்போ ஒருத்தர் வராரு, அவரை நான் மன்னிக்கணும், அவர் மேலே இறக்கம் காட்டுறேன், அவருக்கு பின்னாடி எனக்கு வேலை கிடக்கு, அவர் எனக்கு உதவி செய்வார், அதெல்லாம் இல்லை. என்ன பின்னாடி பேக் தாட் இருக்கக்கூடாது. அவரை மன்னிக்கிறோம் அப்படின்னா எதற்கு மன்னிக்கிறோம்? என் இயேசு என்னை மன்னிக்க சொல்லிக்கிறார், நான் மன்னிக்கிறேன், அவ்வளோதான். சவுல் வந்து பார்த்தீங்கன்னாக்க சாமுவேலினுடைய வார்த்தையை கேட்டு போய் போரிட்டு எதையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிட்டு வரணும்னு கடவுள் சொல்கிறார். அவன் தூக்கிட்டு வந்துட்டான். அப்போ அவனுக்கு பின்புலத்தில் ஒரு எண்ணம் இருந்துச்சு. கேட்டதுக்கு என்ன சொல்கிறாரு? நான் பலி ஒப்பு கொடுக்கறதுக்கு நல்ல ஆடு மாடுகள் எல்லாம் எங்கள் ஊழியர்கள் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்ம நிறைய நேரம் காரணங்களை சொல்லி தப்பிச்சுக்கொள்ளலாம்னு நினைக்கிறோம். ஆண்டவருக்கு முன்னாடி நீ காரணங்களை சொல்லி தப்பிக்க முடியாது. அவருடைய இரக்கம் எவ்வளவு உயர்ந்து இருக்கிறது என்பதை உணர்ந்து நம்ம செயல்பாட்டிலும் உயர்ந்து கிடக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி உயர்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு கேள்வி கேட்பாடு இல்லாத ஒரு விண்ணகம் நமக்கு உறுதி செய்யப்படுகிறது ஆண்டவருடைய வார்த்தை. அதனால தான் சொல்லப்படும் 2 Samuel 22:34 என் கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்குகின்றீர், உயர்ந்த இடத்தில் என்னை நிலைநிறுத்துகிறீர். அப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம உயர்ந்த இடத்திற்கு எப்படி போக முடியும்னா ஆண்டவர் செய்வார் அந்த உதவியை. எசையா 5:16 சொல்லுது, படைகளின் ஆண்டவர் தம் நீதியால் உயர்ந்திருப்பார், தூயவராம் இறைவன் தம் நேர்மையால் தம்மை தூயவராக வெளிப்படுத்துவார். இப்போ படைகளின் ஆண்டவர் பாருங்கள் தம் நீதியால் உயர்ந்திருப்பார். அப்போ ஆண்டவர் வந்து நீதியால் உயர்ந்திருக்கிறார் அப்படின்னா நாம் எப்படி இருக்கணும்? நாமும் நீதியால் உயர முயற்சிக்கணும். கண்டிப்பாக இந்த உலகத்தில் நீதியின்படி வாழ்ந்தால் வாழ்வை பெற முடியாது, நீ வாழ்க்கையை ஜெயிக்க முடியாதுன்னு நமக்கு நிறைய பேர் சைடு ட்ராக்ல சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் பொழைக்கிற தெரியாத பிள்ளையா இருக்கிறியா அப்படி சொல்லுவாங்க. நாம் அதை நான் கண்டு ஏமாந்து போயிடக்கூடாது. பொழைக்க தெரியறதுனா என்ன? இந்த உலகத்தில் வயிற்றுக்கு பொழைக்கிறது, வயிறே உலகம் என்று வாழ்கிறவங்களுடைய நிலைமை என்ன நடக்கும்? அங்கே அவங்க தூக்கி எறியப்பட போகிற இடம் அழுகையும் அங்கலாய்ப்பும் உள்ள இடம். அவங்க வயிறு தான் தெய்வம், உடல் இச்சையில் தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் பிழைக்க தெரியாத ஒரு பிள்ளையாக இருக்குதுன்னு நம்மளை பார்த்து சொல்கிறது. இந்த உலகத்தில் பிழைப்பதை குறித்து சிந்திக்கிறவன் விண்ணுலகத்தினுடைய அபிஷேகத்தினுடைய ஆசீர்வாதத்தை இழந்துடுவான். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்கள், அவர் தம் நீதியால் உயர்ந்திருக்கிறதை போல நாமும் நன்மைத்தனங்களாலும் நீதியாலும் உயர்ந்திருக்க வேண்டும். புனிதர்கள் அப்படித்தான். நமக்கு முன்பாக இறந்த நம்மளுடைய மூதாதையர்களை உற்று பாருங்கள், அவங்கெல்லாம் எப்படி அவங்க தங்களுக்குன்னு வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா என்ன செய்திருப்பாங்க? இன்றைக்கு உலகத்தில் அவங்க வந்து ஒரு பெரிய அடையாளமாக பார்க்க முடியாது, உலகத்துக்குள்ளே புதைந்து போயிருப்பாங்க. இன்றைக்கி பேப்பரில் கூட நம்ம பார்க்க ஒரு செய்தியை நான் வாசித்தேன். என்னென்னா சொத்து சேர்த்து வச்சுட்டாரு அப்பா, பிள்ளைங்களுக்குள்ளே சண்டை, என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பாவை வெட்டிவிட்டான். பாருங்கள், அந்த மனுஷன் பாடுபட்டு சேர்த்த சொத்து அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை விளைவிக்கல பார்த்தீங்களா? அப்போ அவர் எப்படிப்பட்ட சொத்தை சேர்த்து வச்சுருந்துருக்கிறார். அவர் சொத்து சேர்க்கும் போது நல்லா சாப்பிட்ருப்பாரா, தூங்கியிருப்பாரா, இல்லை நல்லா உடுத்தியிருப்பாரா? அவர் அந்த சொத்துக்களை சேர்க்கிற போதும் அவர் நிம்மதியாக இல்லை. அதை பின்னாடி வாழலாம், உட்காந்தி சாப்பிடலாம் நினைத்த போதும் அவரால் உட்காந்தி சாப்பிட முடியல. ஏன்னா பிள்ளைகளுக்கு அவர் ஞானத்தை கொடுக்கல, உலகத்தினுடைய காரியத்தை தான் காட்டினாரே ஒழிய கிருபைகளை, கடவுளுக்கு கூடிய கிருபைகளை சொல்லிக் கொடுக்கல. அதனால் அவங்க யாருன்னு தெரியாது. ஒரு செய்தியாக நான் வைக்கிறேன், இன்றைக்கி நாமளும் அதைத்தான் செய்கிறோம். உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறவரை எப்படி உயர்ந்த மனநிலையோடு பற்றி கொள்வது? அதை சொல்லிக் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகள் வெற்றி அடைய முடியாத நிலையில் இருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, 1 கொரிந்தியர் 4:7, நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார்? உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவை தானே, பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன்? பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஒரு காரியத்தை பகிரணும், நல்ல உயர்ந்த உள்ளத்தோடு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு முதல்ல என்ன நினப்பு வரணும்னா, இது என்னுடையது இல்லை, இது எனக்கு கிடைச்சது, யார் எனக்கு கடவுள் போட்ட பிச்சையிலேருந்து வந்தது, நான் காசு கொடுத்து வாங்கினேன்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் அந்த கடவுள் இந்த அறிவை கொடுக்கலன்னா அந்த காசை நீ தீட்டியிருக்க முடியுமா? அந்த காசை நீ திரட்ட முடியாமல் இந்த பொருளை வாங்கியிருக்க முடியுமா? அதனால தான் சொல்லுகிறோம், கடவுள் உனக்கு கொடுப்பது எல்லாமே நமக்கு தான் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தா அது தவறான எண்ணம். அதனால தான் கடவுள் சொல்கிறாரு, நம்ம மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார்? உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவை தானே. அப்போ அவரும் பெற்றுக்கொள்ள தகுதி, அதுதான் சமூக நீதினு சொல்கிறோம். பகிர்வதற்கு நமக்கு சமூக நீதி ஒன்று சொல்லுது, என்னன்னா எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. அப்போது என்னுடைய வீட்டில் இருக்கிற என்னுடைய பொருள்கள் என்று நான் சொல்லிக்கொள்வதே என்னுடையது அல்ல, எனக்கே அது கொடுக்கப்பட்டது தான். அப்படி இருக்கிற போது நான் இன்னொருத்தருக்கு அது கிடையாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நான் இதில் படிச்சுட்டு இருந்தேன், நம்ம ஒரு குருமடத்தில் நான் பெங்களூரில் படித்து கொண்டு இருந்தபோது அங்கே ஒரு ஃபாதர் படிச்சுக்கிட்டு இருந்தார், கூட படிச்சுட்டு இருந்தார். அவர் என்ன செய்வார், ரூமை பூட்டவே மாட்டார், சும்மா சாத்திட்டு போவார். நம்மலாம் போனால் பூட்டி போட்டு பூட்டெல்லாம் பூட்டியிருக்கான்னு ஹில்த்லாம் பார்த்துட்டு போகிறோம், அவர் பூட்ட மாட்டார். அவர் சும்மா சாத்திட்டு, அவர் எங்கள் ரூம் மேலே இருந்துச்சு, அவர் ரூம் கீழே இருந்துச்சு, எல்லோரும் ஈஸியாக அக்சஸ் ஆகலாம், கம்ப்யூட்டர் எல்லாமே இருக்கும். ஒரு சும்மா சாத்திட்டு அவர் ஷர்ட் போயிடுவார், இங்கே கடைக்கு கூட்டிகிட்டு போவோம், இப்படி சாத்திட்டு வாங்க போகலான்னு போவார். பிரதர் பூட்டலையா பிரதர் அப்படின்னு நான் ஃபாதர் பூட்டலையான்னு கேட்டேன். அவர் சொன்னால் இல்லை நான் பூட்டலை அப்படின்னார். நான் பூட்ட மாட்டேன் அப்படின்னார். நான் சொன்னேன், எப்படி ஃபாதர் இப்படி பூட்டாமல் வரீங்க, ஏதாவது எடுத்துக்கிட்டா எடுத்துட்டோம், அவங்க இல்லைன்னு தானே வந்து எடுக்கிறாங்க, எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்றார். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த மனநிலை, ரொம்ப பெரிய மனநிலை பாருங்கள், நம்ம அப்படி விட முடியாது. அவருடைய மனநிலை எனக்கு மிகவும் உயர்ந்ததாக தெரிந்தது. யாரோ வேணுங்கிறவங்க எடுப்பாங்க, எடுத்துகிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக சொல்லிவிட்டு அவர் எங்களோட வந்தார். இன்றைக்கி பாருங்கள், திருப்பாடல் 45:7 சொல்லுது, கடவுள் நம்மளை மேலாகவே உயர்த்தியிருக்கிறார், நீதியே உமது விருப்பம், அநீதி உமக்கு வெறுப்பு, எனவே கடவுள் உமக்கே உரிய கடவுள், மகிழ்ச்சியின் நெய்யால் உமக்கு திருப்பொழிவு செய்து உம் அரச தோழரினும் மேலாய் உமை உயர்த்தினார். தோழரினும் மேலாய், அரச தோழர், அரச தோழராக நம்மளை சேர்த்துக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய உயர்வு, அதை விட மேலாக நம்மளை உயர்த்தினார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. கடவுள் அப்படி தான் நம்மளை உயர்த்தினார். அதான் இசையா 62 நம்ம பார்க்குறோம், கையில் அழுகிய மணிமுடியாக அரச மகுடமாக நம்மளை தாங்கி வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, கையை உயர்த்துகிற போதே வல்லமை. நம்ம நிறைய நேரம் சொல்லியிருக்கிறோம், அன்றைக்கி கூட குட்டி பிள்ளைகள்லாம் வந்தாங்க, ஒரு ஃபேமிலி வந்தப்போ சொன்னாங்க, எங்கள் பிள்ளைங்க வந்து கையை தூக்கி ஜெபிக்கிறாங்க, பாண்டிச்சேரிலேருந்து வந்தவங்க அவங்க சொன்னாங்க, அவங்க ஃபோட்டோவெல்லாம் காட்டினாங்க. இங்கே மேடையில் வந்த உடனே அந்த குழந்தை போய் அப்படியே கையை தூக்கிக்கிட்டு நிற்கிது. யார் சொல்லி கொடுக்குறா? நம்ம சொல்லி கொடுக்குறத பிள்ளைங்க உள்வாங்குறாங்க பாருங்கள், பாருங்கள். இதுதான் அதிசயம். பெற்றோர்கள் ஜெபிக்க இந்த நாட்கள்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் நிறைய ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் வருது. ஏன் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா நீங்கள் ஜெபிக்கிறீங்க, நீங்கள் ஜெபிக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அப்பா கை உயர்த்துறத பிள்ளைங்க பார்க்குது, அம்மா கை உயர்த்துறத பிள்ளைங்க பார்க்குறாங்க, அவங்களும் வெக்கப்படாமல் கை தூக்குறாங்க. வெக்கம்லாம் 3 நாள் தாங்க, அதுக்கு பிறகு அந்த வெக்கம் நமக்கே இருக்காது. நானும் கை தூக்கும் போது ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு மாதம் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வெட்கத்தை எனக்கு வெக்கமே வரதில்லை, நான் எல்லாத்துக்கும் முன்னாடி கை தூக்குவேன். யார் நின்னா எனக்கு என்ன, என்ன ஆண்டவருக்கு முன்னாடி நான் கை உயர்த்துறேன். பாருங்கள், விடுதலை பயணம் 17:11 சொல்லுது, மோசே தம் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றியடைந்தனர், அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர். கீழே போர் நடக்குது, இவர் ஒரு மலையில் உட்காந்துக்கிட்டு கை உயர்த்திட்டார், கையை உயர்த்திட்டு கையை கீழே இறக்கும் போதெல்லாம் அவங்க தோல்வி அடைகிறாங்க, கையை தூக்கும் போது இவர் வெற்றி அடைகிறார். அதனால ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க, கையை பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்களாம் சாயந்தரம் வரைக்கும், போர் முடிகிற வரைக்கும். பாருங்கள், கையை உயர்த்திய போதே வெற்றி. இவ்வளோ ஆசீர்வாதம்னா, உள்ளத்தை நம்ம உயர்த்தி இருந்தோம்னா எவ்வளோ ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதைத்தான் கடவுள் இந்த நாளில் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். இறையாட்சி அப்படிங்கிறது, இறையாட்சியினுடைய பந்தியில் வந்து நமக்கு சோறு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கறது இல்லை. இந்த பந்தி என்பது வித்தியாசமான ஒரு பந்தி. இந்த திருமண விருந்து என்பது வித்தியாசமான ஒரு விருந்து. ஆகவே இந்த வித்தியாசமான இறையாட்சி விருந்துக்குள்ளே பங்கெடுக்க வருகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு முதல் வாசகத்தில் சொல்லுது. அப்போ இந்த நமக்கு முன்னாடி இறந்தவங்கள்லாம் எங்கே போயிருக்காங்க? அந்த திருமண விருந்துக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் திருமண விருந்துக்கு உள்ளே போனாங்களா வெளியில் போனாங்களா நமக்கு தெரியாது. நாம் அதுக்கு தான் உங்களை உள்ளே தள்ளுறதுக்கு தான் ஜெபிக்கிறோம். அப்போ நாம் உள்ளே போகணுன்னா ஒருவேளை நமக்கு பின்னாடி வரவே நமக்கு ஜெபிப்பானா ஜெபிக்க மாட்டானா நமக்கு தெரியாது. நிறைய பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு ஒரு பூசை கூட எழுதுறது கிடையாது, அப்பா அம்மாவுக்காக ஜெபிக்கிறது கிடையாது. நமக்கு பின்னாடி இப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா நாம் என்ன செய்வோம்? இந்த ஆத்மா ரொம்ப வேதனைப்பட போகுது, உங்களுடைய ஆத்மா. அதனால தான் சொல்லுகிறோம், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. பிள்ளைகளுக்கு, டேய் அப்பா எனக்கு நீ பூசை எழுதுடா தம்பி, நம்ம பூசை எழுத வைக்கணும், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், போய் இந்த பூசை எழுதிட்டு வா. அப்போ தான் அவங்களுக்கு அந்த பழக்கத்துக்கு வரும். உண்டியல் 5 ரூபா காசை போடு, அப்போ அவங்க போட்டுக்கணும், அவங்க பழகுவாங்க. அப்படி தான், நான் போட்டுக்கிறேன் எல்லாம், நீங்கள்லாம் போங்க, அப்பா சொன்னார்னா தப்பாக ப்ராக்டிஸ் கொடுக்குறாருன்னு அர்த்தம். அப்போ அவங்க இப்படி செய்கிற போது என்ன நடக்கிறது? அவர்களுடைய உள்ளமும் பழகி கொள்கிறார். அதனால தான் சொல்கிறோம் பாருங்கள், நம்ம உள்ளத்தை உயர்த்தி. அவங்கெல்லாம் வந்து உள்ளத்தை உயர்த்தினாங்க, உள்ளத்தில் உயர்த்தினவங்கள்லாம் திருமண விருந்துக்குள்ளே போயிட்டாங்க. உள்ளத்தை உயர்த்தாதவங்க வெளியில் கொஞ்சம் பேர் நிற்பாங்க. சுத்தமாக உயர்த்தாதவனுக்கெல்லாம் வேறு இடம், கொஞ்சம் உயர்த்தி கொஞ்சம் உயர்த்தலை, இன்னும் பியூரிஃபிகேஷன் பத்தலை அப்படின்னா அவங்க உத்திரிகை சலத்தில் இருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும்? இங்கேருந்து செபிக்கணும். ஆகவே இந்த அருமையான நாட்களில் நீங்கள் உங்கள் உள்ளத்தை உயர்த்துங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு இறந்தவர்களை பற்றி நினைக்கக்கூடாது. இறந்தவர்கள் இறந்தவர்களை புதைக்கட்டும்னு பைபிளில் போட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு தவறான கருத்தியல்கள் எல்லாம் இதில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது. எது எது எதை எதோட சேர்க்கணுமோ அதை எதோட தான் சேர்க்கணும். பாருங்களேன், இன்றைக்கி ஒரு குழம்பு வைக்கிறோன்னா எல்லா பொருளையும் ஒன்றா போட முடியாது. பாருங்கள், எந்த பொருளை எதோட சேர்த்தா இந்த குழம்பு கிடைக்கும், இந்த உணவு கிடைக்கும், நமக்கு தெரியுது. சாதாரண காரியங்களுக்கே நம்ம இதை தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆண்டவருடைய காரியத்தில் எதை கொண்டு வந்து எதை எதையோடு சேர்ப்பது, இன்றைக்கி எதை வேண்டுமானாலும் எங்கு வேணாலும் சேர்த்து பேசலாங்கிற ஒரு மனநிலை உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதை மாற்றி நம்ம அமைத்து இந்த இறந்தவர்களுடைய நினைவு கூறுகிற இந்த மாதத்தில் அவர்களுக்காக நினைவு கூர்ந்து நம்ம ஜெபித்து அவர்களை மோட்சத்துக்கு தள்ளுங்க. கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்காக மன்றாடுவாங்க. உங்கள் வழி மாறிவிடாமல் அவர்கள் பார்த்து கொள்வாங்க. உங்களுடைய வழி தீய வழியாக இராதபடி அவங்க உங்களுக்கு கரம் பிடிச்சு உங்களை தூக்கி விடுவாங்க. உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் கூட ஆசீர்வாதமாக இருக்க இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு அடிகோளாய் மாறியிருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. துணிந்து நீங்க ஜெபிங்க, ஆண்டவர் உங்களுக்கு துணை இருப்பார். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, மாட்சிக்கு உரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை முதுமாட்சிக்கு அழைத்து செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.